ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாய்மை அப்படிங்கிற உன்னதமான வார்த்தையை கேட்கும் போதே நம்ம மனசு பரவசப்படுது இல்லையா? தாயை நண்பன் நினச்சி சந்தோஷப்படுது இல்லையா? தாயின் பரிவு, கரிசனை, தியாகம் மனசுக்குள்ளே வருது அப்படிதானே? நம்முடைய தாய் நம்ம மேலே வச்சிருக்க அன்பை அதே அளவு நாம் அவங்க மேலே வச்சுருக்கோமா? யோசிச்சு பார்த்துக்கிட்டே நிகழ்ச்சியை பார்ப்போம்.
சேகர் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே லதா கொதிக்க ஆரம்பித்தா. இந்த வீட்டில் ஒன்று நான் இருக்கணும், இல்லை உங்கள் அம்மா இருக்கணும், யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சேகர் மெதுவாக கேட்டான், என்ன லதா, அம்மா என்ன பண்ணினாங்க? அவங்க என்ன பண்ணாங்கன்னு தினமும் உங்ககிட்ட விளக்கி சொல்கிறதே எனக்கு வேலையாக போயிட்டுது. எனக்கு நிம்மதியாக ஒரு இடத்துல நிற்க முடியலை, படுக்க முடியலை. என் வீட்டிலையே எனக்கு ப்ரைவசி இல்லை, வேற என்ன சொல்லன்னு கேட்டா. அதுக்கு சேகர், ஏன் டென்ஷனாக லதா, அமைதியாக இருன்னு சொன்னான். அதுக்கு லதா, எனக்கு பிடிக்கலை, அவ்வளவு தான், சீக்கிரம் நானா அவங்களான்னு முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு விருட்டுன்னு கிச்சனுக்குள்ளே போனான். அடுத்த நாள் சேகர் அம்மா கிட்ட வந்து, அம்மா கிளம்புங்கன்னு சொன்னான். அம்மா அப்பாவியா எங்கடான்னு கேட்டாங்க. சேகர் அம்மா பக்கத்தில் உட்காந்து மெதுவாக சொன்னான், அம்மா உங்களை ஹோமில் சேர்த்துடுறேம்மா, அங்கே உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கும், உங்களை மாதிரி நிறைய பேர் அங்கே இருப்பாங்க, அவங்க கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாமா? அம்மா கண் கலங்க, சேகர் எனக்கு உன் கூட பேரனோட இருக்கிறது தாண்டா சந்தோஷம். உங்கள் அப்பா இறக்கும்போது உனக்கு வயசு 8. உன்னைய வளர்க்க நான் பட்ட கஷ்டம் சொன்னால் புரியாது. எல்லா கஷ்டமும் தீர்ந்து இப்போ தான் நான் பேர குழந்தையோட சந்தோஷமாக இருக்கேன்டா. என் கடைசி காலத்தை இங்கேயே கழிச்சிட்டு போயிடுறேனே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சேகர், இப்போ உங்களுக்கு புரியாதுமா, அங்கே போனீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க, அங்கே உங்களுக்கு நல்லா இருக்கும். சரி நேரம் ஆகுது, சீக்கிரமாக எல்லாத்தையும் எடுத்து வைங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டாக்ஸி வந்துடும்னு சொல்லிட்டு போனான். அம்மா மரகதம் கலங்கி போய் நின்னாங்க. அம்மாவை ஹோமில் சேர்த்து 2 மாதம் ஆயிட்டது. ஒரு நாள் காலையில் சேகரும் லதாவும் காய்கறி வாங்கிட்டு பைக்கில் திரும்பும்போது எதிர வந்த லாரி மோதியதில் 2 பேரும் தூக்கி வீசப்பட்டாங்க. சேகர் சிறு காயத்தோடு தப்பிட்டான், லதாவுக்கு பலத்த அடி. சேகர் அவளை சந்திரா ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணினான். அவளை ஐசியூவில் வச்சாங்க. ஐசியூவில் இருந்து வெளியே வந்த டாக்டரை பார்த்து சேகர், டாக்டர் என் மனைவி எப்படி இருக்கான்னு குரல் ததும்ப கேட்டான். அதுக்கு டாக்டர், உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆக்சிடெண்ட்டில் சிதறின சில கண்ணாடி துண்டுகள் அவங்க விழித்திரையை பலமாக கிழிச்சிருக்குது, அவங்களுக்கு பார்வை வர வாய்ப்பு இல்லைன்னு சொன்னார். சேகர் கதறிட்டான், ஐயோ லதாவுக்கு கண் பார்வை கிடைக்க ஒன்றுமே பண்ண முடியாதான்னு கேட்டான். டாக்டர் அவனை பார்த்து, ஒரு வழி இருக்குது, இறந்தவங்க யாரோட கண்ணையாவது அவங்களுக்கு உடனே பொறுத்துனா பார்வை கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நாங்கள் ஐ பேங்க்கில் சொல்லியிருக்கோம், நீங்களும் உங்கள் சைடில் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் நகர்ந்தார். அவரை கலங்கிய கண்களோட சேகர் வெறிச்சு பார்த்தான். அப்போது அவனுடைய செல்ஃபோன் அடித்தது. அம்மா இருக்கும் ஹோம் நம்பர் ஸ்க்ரீனில் தெரிய அவனுக்கு எரிச்சல் வந்துச்சுது. நானே கடுப்பில் இருக்கேன், இதில் இவங்க வேற உன்னைய பார்க்கணும் போல் இருக்குது, பேரனை பார்க்கணும் போல் இருக்குதுன்னு உயிரை வாங்குறாங்க, கை கழுவி விட்டாலும் நம்மளை விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே மொபைலை சுவிட்ச் ஆஃப் செஞ்சான். மத்தியானமே டாக்டர் இவங்கிட்ட வந்து, மிஸ்டர் சேகர், யூ ஆர் சோ லக்கி, உங்கள் மனைவிக்கு கண் கிடச்சிட்டுது, இப்போவே ஆப்ரேஷன் செஞ்சிடலாம், நீங்கள் நர்ஸ்கிட்ட கேட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சிருங்கன்னு சொன்னார். சேகர் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு, ரொம்ப நன்றி டாக்டர்னு சொன்னான். 3 மணி நேரம் கழித்து ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து டாக்டர் வெளியே வந்தார். சேகர் அவர் பக்கம் ஓடி போய், டாக்டர் என் மனைவி எப்படி இருக்கான்னு கேட்டான். அதுக்கு டாக்டர், ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது மிஸ்டர் சேகர், இன்னும் 7 நாள் கழித்து கட்டு பிரிச்சிடலாம், அவங்க மயக்கம் தெளிய 2 மணி நேரம் ஆகும், அதுக்கப்புறம் நீங்கள் போய் அவங்கள பாருங்கன்னு சொன்னார். 2 மணி நேரம் கழித்து சேகர் உள்ளே போனான். லதா மயக்கம் தெளிஞ்சு கட்டிலில் படுத்திருந்தா. சேகர் அவளை பார்த்து, லதா உனக்கு ஒன்றும் இல்லை, நிச்சயம் பார்வை திரும்பிடும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காருன்னு சொன்னான். அதுக்கு லதா, நாம் அத்தையை தனியாக தவிக்க விட்ட பாவமோ என்னவோ இப்படி நடந்துட்டுது, திரும்ப அவங்கள கூப்பிட்டு வந்துடுங்க, அவங்கள நம்ம கூடவே வச்சுக்கிடலாம், நான் கட்டு பிரித்து முதல்ல பார்க்குறது அவங்க முகமாக தான் இருக்கணும்னு சொன்னான். அதுக்கு சேகர், சரி லதா, காலையிலேயே ஹோம்லேருந்து ஃபோன் வந்துச்சு, சண்டே நான் உங்களை பார்க்க போன போதே பேரனை பார்க்கணும் போல் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுறாங்கன்னு நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், இதோ இப்போவே ஃபோன் பண்ணி அவங்கள ரெடியாக இருக்க சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஹோமுக்கு ஃபோன் பண்ணினான். ஹலோ, நான் மரகதம் அம்மாவோட மகன் பேசுகிறேன். அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும்போதே, என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே, படித்தவங்க தானே சார் நீங்கள், காலையில் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, கடைசியாக மகனையும் பேரனையும் பார்க்கணும்னு சொன்னாங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணால் கட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க, அவங்க மரணத்தோடு போராடி உயிரை விட்டாங்க, அவங்க கடைசி ஆசையை நிறைவேற்றாத நீங்கள்லாம் ஒரு மனுஷரா? சரி, இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எங்கள் ஹோமில் யாராச்சும் இறந்துட்டா அவங்க கண்களை தானமாக கொடுக்கறது வழக்கம். உங்களுக்கு ஃபோன் பண்ணணும், நீங்கள் எடுக்கலை, அதனால் நாங்களாக முடிவு பண்ணி அவங்க கண்களை தானமாக கொடுத்துட்டோம். உங்கள் அம்மா உயிரோடு இருந்தப்போ உங்களை பார்க்க ஆசைப்பட்டாங்க. அவங்க கண்களை சந்திரா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு லேடிக்கு வச்சுருக்காங்க. ஒரு வாரம் கழித்து அவங்க கண்களையாவது போய் பாருங்கன்னு சொன்ன உடனே டக்குன்னு ஃபோன் வைக்கப்பட்டுச்சு. அம்மானு அழுதுகிட்டே சேகர் ஓடினான். மருத்துவமனை அறிக்கையை கேட்டு வாங்கி பார்த்தான், அதிர்ந்துட்டான். அவன் மனைவி லதாவுக்கு கண்தானம் கொடுத்தவர் என்னும் அறிக்கையில் மரகதம் அப்படின்னு இருந்துச்சு. உயிர் போகிறதுக்கு முன்னால் தன்னுடைய மகனையும் பேரனையும் பார்க்க துடித்த அந்த தாயின் ஆசை, உள்ளார்ந்த பாசம் இறைவனின் இதயத்தையும் இழகச் செய்ததோ? இனி தன்னுடைய ஆசை தீர தன்னுடைய மகனையும் பேரனையும் லதாவின் கண்கள் மூலம் அந்த தாய் பார்ப்பாங்க. நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி நேயர்களே, வணக்கம். தாய்மை அப்படிங்கிற கதையை பார்த்தோம். இதில் மூன்று கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, தாய், மகன் சேகர், அவனுடைய மனைவி லதா. பேரனை பற்றி பேசப்படுது, ஆனால் அவனை நம்ம பார்க்கல கதையில். இந்த தாய் பல வருஷமாக, சேகர் 8 வயசு இருக்கும்போதே தந்தை இழந்துடுறான், பல வருஷமாக தனியாக ஆளாக அவனை வந்து அவனுக்கு படிக்க வச்சு, அவனை வளர்க்க வச்சு, அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்து, அவனை வந்து பெரிய பெரிய கமிட்மெண்ட், அது பெரிய கமிட்மெண்ட்டு. அதை கஷ்டப்பட்டு செஞ்சு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுருக்காங்க. இப்போ தான் நல்லா ஒரு இதுவும் இல்லாமல் சந்தோஷமாக பேரனோட வாழணும்னு நினைக்கிறப்ப, எங்கள் வீட்டை விட்டு போங்கங்கிற மாதிரி சொல்கிறப்ப எப்படி இருக்கும் மனசுக்கு இல்லையா? இந்த தாயோட மனவேதனை ரொம்ப கஷ்டம். லதாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவள் என்ன சொல்கிறா, ஏன் வீட்டிலே எனக்கு ப்ரைவசி இல்லை, நான் நினச்ச நேரம் படுக்க முடியல, எங்கே நினச்சனா உட்கார முடியல, அப்படிப்பட்ட வீட்டில் நான் எப்படி வாழ முடியுங்கிறா. அதுவும் ஒரு வகைக்கு கரெக்டு தானே, ஏன்னா நம்ம வீட்டு இட் ஷுட் பி லைக் எ ஹோம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யணும். அப்படி அந்த வீட்டில் எவ்வளோ நாள் வாழ்நாள் முழுவதும் இருக்கணுங்கிறப்ப அவளுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ அவள் செஞ்சது சரியா தவறா? சேகர் எடுத்துக்கிடுவோம், தாய்க்கும் மனைவிக்கும் இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். நிறையா ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. யாருக்கு முன்னுரிமை கொடுக்கறது, தாய்க்கா மனைவிக்கா? ஒன்று நான் இருக்கணும் அல்லது உங்கள் அம்மா இருக்கணும் சொல்கிறப்ப எந்த கணவனுமே நீ வேணால் இருந்துக்கோன்னு தான் சொல்லுவான் இல்லையா? அப்போ இவன் செஞ்சது ரைட்டா தப்பா? பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கலாம். இன்றைக்கி இதை பற்றி கலந்துரையாட நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் எழில் ஜெபராஜ் அவங்க வந்திருக்கிறாங்க. மிஸ்ஸஸ் எழில் ஜெபராஜ், வணக்கம்.
நன்றி அக்கா.
நீங்கள் எங்கள் ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
சந்தோஷங்க்கா. நானும் இந்த வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்க ரொம்ப நன்றி உடலாக இருக்கிறேன். விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை தயாரிக்கிற TWR, அதற்கு நான் ரொம்ப நன்றியாக இருக்கிறேன். ஏன்னா அவங்க இன்னும் நிறைய நிகழ்ச்சி தயாரித்து அநேக இதை பார்க்குற ஒவ்வொருக்கும் பிரயோஜனமாக அவங்களுடைய லைஃப்பில் வர்ற கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு தந்துட்டுருக்காங்க. நீங்களும் இந்த ஊழியத்தில் நல்லா உற்சாகமாக ஈடுபட்டுருக்கீங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்கட்டும், இந்த ஊழியம் இன்னும் நல்லா நடைபெறட்டும்.
சரி, நீங்கள் இந்த தாய்மையை பார்த்தீங்க. தாய்மை அப்படின்னு சொல்கிறப்பே ஒரு புனிதமான வார்த்தை அது இல்லையா, ஒரு உன்னதமான வார்த்தை. தாய்மைன்னு எல்லாருக்குமே முகமே சந்தோஷப்படும், அவங்க தாயை நினைப்பாங்க, அந்த பாசத்தை நினைப்பாங்க இல்லையா. அந்த தாய்மையை பற்றி சொல்லுங்களேன், பைபிள் என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்களேன்.
தாய்மை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புனிதமான ஒரு காரியம். அதாவது தாயின் அன்பு தான் ஒரு உலகத்திலே மேலான ஒரு அன்பு. பெண்மை வந்து தாய்மையில் தான் நிறைவேறுகிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த தாயுடைய அன்பு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அதை வந்து ருசிக்கலாம். அதை வந்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, தன் தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் மறப்பலேன்னு சொல்லியிருக்கார். ஏன்னா அந்த தாயின் அன்பு அவ்வளோ உன்னதமானதுங்கிறதுக்காக அந்த தாயை வந்து அங்கே எக்ஸாம்பிளை கொண்டு வர்றாரு. வேறு யாரோட அன்பை பற்றி சொல்லலை, கணவன் அன்பையோ யாரும் சொல்லலை, தாயின் அன்பை பற்றி தான் வேதம் சொல்லிடுது. அப்போ அந்த தாயின் அன்பு ரொம்ப ஒரு வந்து முக்கியமானது. இந்த பூமியில் பார்த்திங்கன்னா எல்லாமே கலப்படமானது தான், அந்த தாயின் அன்பு ஒன்று தான் கலப்படம் இல்லாத ஒரு தூய்மையான அன்பு. நிறைய நீங்கள் அந்த கதையில் பார்த்த மாதிரி அந்த தாய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பையனை வளர்க்குறாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு தாயும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து இரவில் தூங்காமல் ரொம்ப கடினமாக தான் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வளர்க்குறாங்க. வேதத்தில் நம்ம பார்க்கும்போது ஆபிரகமோட வயதான காலத்தில் ஈசாக் பறக்கிறாரு. ஈசாக்கை வந்து அந்த அம்மா வயதான காலத்தில் பொத்தி 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 வளர்த்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் சண்டை வருது. அது அவங்களால பொறுத்துக்கிட முடியல. ஏன்னா அந்த தாய்க்கு வந்து தான் பையனை யாரும் கஷ்டப்படுத்திடக்கூடாது. அந்த பையனை லேசாக யாரும் சொல்லிட்டா கூட அந்த தாய்க்கு பொறுத்துக்கிட முடியாது. எந்த ஒரு தாயுமே அப்படி தான், தான் பிள்ளைய யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு பொறுத்துக்கிட முடியாது. உடனே அந்த அம்மா சண்டை போடுறாங்க. உடனே இஸ்மவேலை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. அது ஆபிரகாமுக்கு ஒரு பிறந்த ஒரு குழந்தை தான். வீட்டை விட்டு தன்னுடைய மகனுக்கு போட்டியே வந்துடக்கூடாது. அவ்வளோ தூரம் அந்த தன் பிள்ளையை நேசிக்கிறாங்க. இன்னும் அப்புறம் அந்த ஆஹார் வந்து இஸ்மவேலை கூட்டிகிட்டு போகிறாங்க. வனாந்தரத்தில் போயிட்டு இருக்கும்போது தண்ணி இல்லை. இஸ்மவேல் வந்து சாக கிடக்கிறார் தண்ணி இல்லாமல். அந்த தாய் என்ன செய்கிறானா, ஆஹாரோட மகன் தான் இஸ்மவேல், அந்த தாய் என்ன செய்கிறா, தண்ணி இல்லாமல் தன் பிள்ளை தவிக்கிறத உணர்ந்து அந்த மகன் சாகிறத பார்க்க முடியான்னு சொல்லி நான் என்ன செய்கிறா, தூரத்தில் விட்டுட்டு போய் தனியாக கடந்து அழுறான், கதறி அழுறான், கண்ணீர் விடுறான். அந்த கண்ணீரை காண்கிற தேவன் வச்சுக்கிறார், நான் உன்னை காண்கிற தேவன் அங்கே இறங்கி வந்து தண்ணி கொடுக்குறாரு. அந்த பிள்ளை நல்லா தண்ணி குடிச்சிட்டு அவங்க வேண்டிய துரத்திலாம் நிரப்பிட்டு போகிறாங்க. நமக்கு வேதத்தில் இது தெரிஞ்சதுனாலே நான் ஷார்ட்டை சொல்கிறேன். அந்த தாயின் அன்பு அவ்வளோ தூரம் ஒரு முக்கியமான
ஆண்டவரையே இறங்க வச்சுட்டு
அந்த கண்ணீர் வந்து ஆண்டவரே இறங்கி வர வச்சுட்டு எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்க வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. தான் பிள்ளை மட்டும்தான் முக்கியம், அந்த அளவுக்கு பார்க்குறாங்க. இன்னும் ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, வேதத்தில் வந்து அந்த ஈசாக்கு வந்து பலியிடத்துக்கு கொண்டு போகிறார். ஆபிரகாம் கொண்டு போயிட்டு அங்கே வந்து பலியிட வேண்டாம்னு சொல்லி ஒரு ஆட்டைக்குட்டியை பலியிடுறாங்க, திரும்பி வர்றாங்க. அப்போ அந்த தாய்க்கு வந்து எவ்வளோ பயம் இருந்திருக்கும், இவ்வளோ கடைசி காலத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு பிள்ளைய இவர் பலியிட கொண்டு போயிட்டார். நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவர் அந்த நேரம் நினச்சிருப்பார், இவர் வந்து இஸ்மவேலை காப்பாற்றுறதுக்காக நம்ம பிள்ளைய கொண்டு பலியிட்டுருவாரோ அப்படின்னு ஒரு பயம் அவளுக்கும் வந்திருக்கும். வந்து அதாவது அதில் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, சாரால் மறித்த பின்பு அவர் வந்து அடக்கம் பண்ணுறதுக்கான காரியங்களை பேசுகிறாங்க. அப்போ நான் என்ன யோசிச்சேன், அப்போ அவங்க தனி ஒரு கூடாரத்தில் கோபத்தில் போய் இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு வேதாகம் ஒரு சிலர் சொல்கிறாங்க அந்த மாதிரி அவங்க வந்து அந்த பலியிட கொண்டு போயிட்டு திரும்பி வந்தனால அந்த அவன் சார ரொம்ப கோபத்தில் தான் பிள்ளைக்கு எதுவும் ஆயிரமோ உனக்கு பயத்தில் ஒரு கூடாரத்திலேயே அவங்க ஒழிச்சு வச்சு அந்த பிள்ளைய பாதுகாத்து வளர்த்தாங்க,
பலியிட்டக்கூடாது
அப்படின்னு வேத ஆராய்ச்சியர்கள் சில சொல்கிறாங்க. நானும் அப்படி யோசித்து பார்த்தேன், பலியிட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒழிச்சு வச்சு தனி கூடாரத்தில் அவராமல் பக்கத்துலேயே வரவிடாமல் பாதுகாத்தாங்களாம். அந்த அளவுக்கு அந்த தாயின் அன்பு வந்து ஒரு சின்ன ஒரு தூசி திரும்பு எதுவுமே பட்டு விடாமல் பாதுகாக்கிறது, அது ஒரு தூய்மையான அன்பு, ஒரு புனிதமான அன்பு. அதனால தான் அந்த தாயினுடைய அன்பு வந்து யாருமே சந்தேகிக்காமல் வளர்க்குறாங்க. அநேக தாய்மார் வந்து சிங்கிள் பேரண்டாக இருந்து பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க,
இந்த தாய் மாதிரி
மரகத மாதிரி. ஆனால் அந்த பிள்ளைங்க வந்து உணர்றதே கிடையாது, நல்லா படிக்க வைக்கிறாங்க. நம்ம முன்னாடி நிறைய பேர் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம், கஷ்டப்பட்டு படிக்க வச்சு சாக்ரிஃபைஸ் பண்ணி கொண்டு வர்றாங்க, அவங்க நல்ல வேலைக்கு போகிறாங்க, கடைசியில் அவங்க டெத்துக்கு கூட வர முடியாமல் சூழ்நிலை அவங்களுக்கு ஆயிடுது. அதெல்லாம் கேள்விப்படும்போது உண்மையிலே இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து என்ன பிரயோஜனம் நினைக்கும் போது அந்த தாயோட உள்ளம் எவ்வளோ வேதனைப்படும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது நினச்சி பார்த்தாலே வந்து இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், ஒரு இந்த சேகர் வந்து அந்த தாயா மனைவியா அப்படிங்கிற ஒரு போராட்டம் வந்து எல்லா ஆண்களுக்குமே வரத்தான் செய்யும். எல்லா திருமணமான எல்லா ஆண்களும் இந்த போராட்டத்துக்குள்ளே வருவாங்க. அப்போ அவங்க தான் பேசி அதெல்லாம் முடிவெடுக்கணும். அந்த உதாரணமாக வந்து எல்லா சொல்லணும்னா ஒரு எல்லா ஒரு பிரச்சனைக்கும் வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வேதத்தில் இருக்குது. நம்ம என்ன செய்யணும், வேதத்தை ஆராய்ஞ்சி பார்க்கணும், இதில் என்ன தீர்வப்பாக இருக்குது. சேகர் அந்தளவு செஞ்சுருந்துருக்கலாம், இல்லைனா என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருக்கலாம். இருந்தாலும் அவங்க வந்து அவசரப்பட்டு இல்லைனா தன் மனைவியை திருப்திப்படுத்துக்கிறாக அப்படி ஒரு முடிவு எடுக்கிறார். அது ரொம்ப வேதனையான ஒரு காரியம்தான். தாயை கொண்டு ஹோமில் கொண்டு விடணும், அந்த தாய் இவ்வளோ வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்குறாள், ஹோமில் போய் விட்டாச்சுன்னா அந்த பிறனை பார்க்க முடியாது,
அவங்க இஷ்டப்படவே இல்லை.
இல்லை எந்த ஒரு மாட்டாங்க, எந்த ஒரு தாயும் அது விருப்பப்பட மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு சாயங்காலமாவது அந்த முகத்தை பார்த்துடலாமா அப்படின்னு தான் நினைப்பாங்க. வேலையை விட்டு திரும்பி வரும்போது அந்த முகத்தை பார்த்துடலாமா. இன்னொன்று அந்த மாமியார் மருமகள் அந்த லதா வந்து என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். இது வந்து எவ்வளோ காலம் அவங்க உயிரோடு இருந்துருவாங்க, கொஞ்ச காலம் இருப்பாங்க, அது வரைக்கும் நம்ம வந்து அவங்கள ஆறுதலாக அவங்களுக்கு வேண்டிய செய்வோமே, அது ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. இதே இது வந்து அவங்களுடைய ஒரு தாயோ இந்த மாதிரி நிலைமை இருந்து அவங்க ஏற்றுக்கொள்ள தான் செய்கிறாங்க. நிறைய ஆண்கள் வந்து அவருடைய மனைவியுடைய தாயும் கூட வச்சு பார்க்குறாங்க. அந்த மாதிரி அவங்க பேசி என்ன செய்யலாம், நீ நம்ம சேர்ந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம், அவங்களுக்கு ஒரு தனி ரூம் கொடுத்து தனியாக குறைச்சிக்கிடுவோம், இல்லைனா ஒரு மாடியில் ரூம், இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம மாடியில் இருந்துக்கிடுவோம். அப்படியே அவங்க கூட வசதி இல்லைன்னா கூட கூட ஒரு ரூம் இருக்கிற மாதிரி, ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் கூட அந்த கூட ஒரு ரூம் இருக்கிற மாதிரி பார்த்து அவங்கள வச்சுட்டு, அம்மா நீங்கள் இருந்துக்கோங்க, உங்களுக்கு நாங்கள் வேண்டிய எல்லாம் தந்துவிடுறோம், அவளை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அனுசரித்து போங்க, சிறு சிறு ஹெல்ப்பு பண்ணுங்கள், அந்த மாதிரி நீங்கள் ஏன்ட்ட உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ ஏன்ட்ட கேளுங்க, நான் செஞ்சிடுறேன். அந்த மாதிரி என்ன செஞ்சுட்டு பேரனை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுறான், தம்பி பாட்டிமாக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நீ செய்ப்பா, அவங்களுக்கு தண்ணி எடுத்து வர முடியல நீ தண்ணி எடுத்து கொடு, என்ன அந்த பேரனை வந்து நீங்கள் என்ன செய்யணும், அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி விடணும். ஒருவேளை அந்த லதா ஒருவேளை வந்து நிறைய வேலைகள் இருக்கிறனால அவள் கஷ்டப்பட்டுருக்கலாம், அப்போ இவங்க எல்லாம் பகிர்ந்து கொள்ளணும். அந்த தாயை பார்த்து கொள்றதில் சேகர் அந்த பேரன் எல்லாம் பகிர்ந்து கொள்ளும்போது அவளுக்கும் கஷ்டமாக இருக்காது. அவள் செய்கிறது தவறு தான், உடனே அவங்கள பார்க்க இஷ்டப்படலை, எனக்கு பிரவேசி வேணும் கொண்டு ஹோமில் தள்ளுன்னு சொல்கிறது ஒரு தவறான ஒரு காரியம், அதை செய்யவே கூடாது. அது எவ்வளோ வேதனைப்படும், அதில் ஆசீர்வாதமே கிடையாது. வேதம் என்ன சொல்லுது, தன் தாயையும் தகப்பனையும் கணமன்னு சொல்லியிருக்காங்க. கணமன்றவங்க தான் எதிர்காலத்தில் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். தாய் எனக்கு வேண்டான்னு சொல்லி ஹோமில் கொண்டு விட்டு அது எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும், வயதான காலத்தில் அவங்களுக்கு வேண்டி ஹெல்ப் பண்ணலாம் பண்ணணும் இல்லை.
இன்னொன்று நான் அதில் நினச்சேன், லதா சொல்லிட்டான் விட்டான்னு சொல்லிட்டு நம்ம வந்து இவனை மன்னிச்சிட முடியாது. ஏன்னா அவங்க அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது அம்மாக்கிட்டே இருந்து, அப்போ அவன் பேரனை பார்க்கணும் போல் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த ஃபோனை கூட எடுக்காமல் அட்டன் பண்ணலை, சுவிச் ஆஃப் வேற பண்ணுறான். தான் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் அஃப்கோர்ஸ் அந்த நேரத்தில் அவன் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறான், ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்கு, ஆனாலும் அந்த மாதிரி வந்து எவ்வளவு அது ரூடு இல்லையா, அம்மா வந்து உயிருக்கு போராடிட்டுருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனாலும் அங்கேருந்து ஒரு ஃபோன் வர்றப்ப வயது சேர்ந்த காலத்தில் அவளை வச்சுருக்கோம், அந்த விஷயத்தில் வந்து அவனை மன்னிக்கவே முடியாது இல்லையா. அப்போ ஒய்ஃபும் அங்கே இல்லை, ஒய்ஃபு சொல்லியும் அவன் அதை செய்யலை, கடினப்பட்டுதான்
இருக்கு. தாய் அவரும் நேசிக்கலை. நிறைய சிங்கிள் பேரண்டாக வளர்க்குறவங்க அந்த தாயோட அன்பு புரிந்து கொள்ள மாட்டேங்காங்க, அவங்க நிறைய செல்லம் கொடுத்துக்கிறனாலையா எப்படின்னு தெரியல புரிந்து கொள்ள மாட்டேங்காங்க. ஆனால் சேகர் செஞ்சது கட்டாயம் தப்பு. அந்த நேரம் அம்மா இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறேன்,
அப்புறம் பேசுகிறேன்
எதாவது சொல்லியிருக்கேன். அப்போ அந்த பெண் அதற்காக ஜோம்னி இருப்பாள், அந்த தாய் உடனே அதற்காக ஜோம்னி இருப்பாள். அது ஜபத்துக்காவது நம்ம சொல்லலாம், அந்த வந்து அவர் செய்கிறது உண்மையிலேயே தவறான ஒரு காரியம். இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா என்னம்மா என்ன சொல்லுவாங்க, இந்த அம்மாவை கொண்டு ஹோமில் விட்டுட்டா அதனால தான் அவளுக்கு ஆயிட்டு அப்படிலாம் பேச தான் செய்வாங்க.
அவளே அப்படி நினைக்கிறாள், லதாவே அப்படி நினைக்கிறா.
ஆமாம் நினைக்கிறா. இன்னும் நம்ம அதில் பார்த்தீங்கன்னா அந்த தாயோட அன்பு பரிபூனிதமாக இருக்க போய் தான் அவளுடைய அவளுக்கு கண் பறிபோறப்படிய சூழ்நிலையிலையும் அந்த தாயின் கண்ணே வந்து சேருது. அது வந்து கதோடைய ஒரு கிருபை. ஒருவேளை சேகர் தவறு செஞ்சுருந்தா கூட கர்த்தா தண்டிக்கலை, அவனுக்கு தண்டனை கொடுத்து அவனுக்கு அந்த பெண்ணை வந்து கண்ணு தெரியாமல் குருடாகவே வச்சுருந்துருக்கலாம், நீ கஷ்டத்தை அனுபவினு. ஆனால் ஆண்டவர் அதை செய்யலை, அதுதான் ஆண்டவருடைய இரக்கம்.
நான் எனக்கு இதில் ஒன்று என்ன தோணுது அப்படின்னா, லதாவுக்கு மன்னிப்பு கேட்க சந்தர்ப்பமே இல்லாமல் போயிட்டு இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவள் சொல்கிறான் அத்தை உடனே கூட்டிகிட்டு வாங்க, அவளை நல்லா கவனிக்கணும், அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும், அவங்கள தான் நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் அப்படிலாம் சொல்கிறான். அப்போ அதுக்கு ஒரு சந்தர்ப்பமே இல்லாமல்
நிறைய நேரங்கள் அப்படி தான் சந்தர்ப்பம் கொடுக்கப்படாது, கொடுக்கப்படும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும். இருக்கும்போதே யோசித்து நல்ல ஞானமாக முடிவெடுத்து சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி விடணும். பெற்றோரை கனமன்றதில் என்னென்ன செய்யணுமோ செஞ்சிடணும். அந்த சந்தர்ப்பம் முடிஞ்சதுக்கப்புறம் அழுது ஐயோ நான் செய்யலேன்னு குற்ற உணர்வோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க லைஃப் முழுசும் அந்த குற்ற உணர்வோடு இருந்திருப்பாங்க, ரெண்டு பேரும் எப்படி சமாதானப்படுத்த முடியும்? அப்புறம் அழுதாலும் அந்த திரும்ப வராது, அந்த ஜீவன் திரும்ப கிடைக்குமா, அந்த அன்பு திரும்ப கிடைக்குமா, அந்த வார்த்தைகள் திரும்ப கிடைக்குமா? கிடைக்காது. அதை விட அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு வேண்டிய கடமைகளை கஷ்டம்தான், இவங்க லைஃப் வந்து பிஸியாக தான் ஓடிட்டு இருக்கும், அதுலேயும் அவங்க நினைத்து பார்த்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுருந்தா இவங்க குற்ற உணர்வோடு இருந்திருக்க வேண்டாம். நாளைக்கு இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த பிள்ளை நாளைக்கு எப்படி பிஹேவ் பண்ணும் அதை யாருமே யோசிக்கிறது இல்லை, அதை யாருமே யோசிக்கிறது
இல்லை.
ஆ கட்டாயம், ஆமாம் இருக்கும். இந்த அந்த தாயோட அன்பு பூரணமாக நல்ல ஒரு அன்புள்ள பெண்ணாக இருக்க போய் தான் அதோடய கண் இவளுக்கு கிடச்சி இவளை வந்து என்ன செய்கிறான், கண் பார்வையை பெற்றுக்கொள்கிறான். இல்லைன்னா கண் தெரியாமல் இருந்தால் எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை, அவளுடைய லைஃபையே போயிருக்கும். ஒரு இடத்துல உட்காந்துருப்போம், அந்த சேகர் கூட திரும்ப அவ்வளோ எட்டி பார்த்துருக்க மாட்டான், என்ன செய்ய முடியும், உட்காந்து அவன் பிஸியாக பார்ப்பான், பிள்ளைய பார்ப்பானா, நான் உன்னை பார்ப்பானா அப்படிமா. அப்போ அந்த கணவனுடைய இளமையும் அவன் அன்பையும் அவன் எழுந்து போட சூழ்நிலை வந்திருக்கும். ஆனால் கிருபையாக அந்த தாய் கடைசி நேரத்தை கூட ஆண்டவிட்டா வேண்டியிருப்பா, என் பிள்ளைங்க பெண் தாய் அப்படி தான், பிள்ளைங்க என்ன செஞ்சாலும் என் பிள்ளை நல்லா இருக்கட்டும், என் பிள்ளை நல்லா இருக்கட்டும். நம்ம ஒரு விட கதை கேட்டிருப்போம், அந்த ஒரு தனியாக இருந்து வரத்த ஒரு பையன் வந்து தான் லவ் பண்ணுற ஒரு பெண்ணுக்காக உன்னோட இருதயத்தை தா அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி எல்லாரும் அந்த கதையை கேட்டிருப்போம். அவன் என்ன செய்கிறான், இதை எடுத்துட்டு அந்த பெண் தன் உயிரை கூட கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறான். ஒரு தாயோட அன்பு அப்படிதான், நீ என் இதயத்தை உன்னை நல்லா இருந்தால் சரிப்பா என் இதயத்தை நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் அனுப்புற. அப்போ தாய் வந்து எந்த விதத்திலையும் வந்து தன்
அந்த கதை அதோட முடியல, அவன் தூக்கிட்டு ஓடுவான்.
ஆமாம்,
ஓடுறப்ப கீழே விழுந்துருவான். அப்போ அந்த இருதயம் பார்த்து போப்பாங்க சொல்ல
ரொம்ப இது என்ன
தாய்மை வந்து ரொம்ப மிகப்பெரியது, அது ஒரு உன்னதமானது. அதை நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும்,
புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கிட்டே மாட்டாங்க. நம்ம பிள்ளை முகம் வாடி இருக்கா, நம்ம பிள்ளைக்கு என்ன வேணும், எத்தனை மணி ஆனாலும் அந்த பிள்ளை வந்து லேட் நைட் வந்தாலுமே அது ஒரு ஒரு தவறாக ஒரு தவறு செஞ்சுட்டு வந்தால் கூட அந்த தவறை எதிர்பார்க்க மாட்டாங்க. உதாரணமாக சொல்கிறேன், ஒரு குடிச்சிட்டு ஒரு பிள்ளை வருது, 10 மணிக்கோ 11 மணிக்கோ வருது, மனைவி வந்து எடுத்து எழும்பி அவளுக்கு அவருக்கு சேவை பண்ண மாட்டான். ஆனால் அந்த வீட்டில் ஒரு தாய் இருந்தான்னு பாருங்கள், கட்டாயம் இப்போ சாப்பிட்டியாப்பா உனக்கு ஏதாவது சாப்பாடு தட்டுமான்னு கேட்பான். அவன் தவறு செஞ்சுட்டு வந்திருந்தா கூட அவன் வந்து தாய் வந்து அன்பு வந்து தூங்க விடாது.
அப்படி எப்போ தாயை நம்ம வந்து என்ன செய்யணும், போற்றணும். இல்லை உயிரோடு இருக்கும் பொழுதே அவங்கள நம்ம வந்து என்ன செய்யணும், கனம்
அதை கனம் பண்ணணும்.
சரி,
நிறைய பேர் வந்து இப்போ வந்து தாயை கனம் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வருது, அவங்க நிறைய கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இப்போ வந்து புரிந்து கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து புரிதல் இருக்கிற மாதிரி மருமகளுக்கும் மாமியாரை நல்லா வச்சுருக்கணும், அப்போ தான் நம்ம பிள்ளையை பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிற இப்போ ஓரளவு புரிதல் வந்திருக்கு, நல்லதான். இன்னும் வந்து நமக்கு அந்த புரிதல் வேணும். நம்ம என்ன செய்யணும், தாய்மையை போச்சணும். ஏசு கிறிஸ்து கூட என்ன செய்கிறாரு, நம்ம வந்து அதை தான் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம கட்டாயம் என்ன செய்யணும், தாயும் தகப்பனும் கனம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அநேக காரியங்கள் நமக்கு கற்றுத்தரார்.
சரி, இந்த கதையை ரொம்ப நல்லா அனலைஸ் பண்ணி தாய்மையின் சிறப்பை நீங்கள் வந்து விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி.
நன்றி.
என்ன நேயர்களே, உங்கள் வீட்லேயும் தாய் இருக்கலாம். தாய்க்கு வயது செல்ல செல்ல சில ட்ராபேக்ஸ் இருக்கும், சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, குறை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க, மகனை நேசிக்கிற அளவு மருமகளை நேசிக்க மாட்டாங்க. பரவாயில்ல, அவங்க வந்து குழந்தை பருவத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம குழந்தை தவறு செஞ்சால் நாம் மன்னிக்க மாட்டோமா? இந்த இடத்துல லதா வந்து எனக்கு அவங்க இருந்தால் ப்ரைவசியே இல்லை, உட்கார முடியலை, படுக்க முடியலை அப்படின்னு எரிச்சல் படுறா. அவளுடைய தாய் இருந்தா, தாயா அப்படி இருந்தா அப்படி சொல்லுவாளா? பைபிள் என்ன போட்டிருக்குது, கணவன் மனைவியை பற்றி, நீங்கள் இருவரும் ஒரே சரீரமாக இருக்கிறீர்கள், ஒரே மாம்சமாக இருக்கிறீர்கள்னு போட்டிருக்குது. அப்படின்னா கணவனுடைய தாய் வந்து நம்மளுடைய தாய் என்று நினைக்கணும். அவங்க சரியில்லை, அவங்க குணம் சரியில்லை, அவங்க என்ன நேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களாம் காரணம் சொல்லிட்டு அதனால் நீங்கள் வெளியில் போங்கன்னு வெளியில் வரட்டுறாங்க. இல்லை, அவங்க எப்படியும் இருக்கட்டும், அவங்க வயது சென்ற காலத்தில் இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் விவரம் புரியாமல் இருக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் தவறு செஞ்சால் நம்ம மன்னிக்க மாட்டோமா? அந்த மாதிரி நினச்சி ஒரு ஒரு பரந்த மனசோட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் நாம, ஆண்டவருடைய அன்பை ருசிக்கும் நாம, அந்த அன்பை நம்மளுடைய தாய்க்கும் நம்மளுடைய கணவனின் தாய்க்கும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு காலங்க வாழ போகிறோம், அந்த காலம் முழுவதும் நம்மளை சுற்றி உள்ளவங்களை சந்தோஷப்படுத்துவோமே. இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக சேகர் வந்து மேலே தவறு என்று சொல்வேன். நான் வேணுமா, அவங்க அம்மா வேணுமா நம்ம கேட்குறப்ப, இட்ஸ் நாட் லைக் தேட், நீயா எங்கள் அம்மாவா, அந்த இதே இல்லை. அம்மாவுக்குன்னு ஒரு தகுதி வேணும், அம்மாவுக்குன்னு ஒரு பங்கு அவன் வாழ்க்கையில் இருக்கணும், மனைவிக்குன்னு ஒரு இடம் வேண்டும். அந்த ரெண்டுக்கும் ஈக்குவாலிட்டியே கிடையாது. மனைவிக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும், உன் தாயின் தகப்பனை விட்டு உன் மனைவியோட இசைந்துருன்னு வருது. ஆனால் அதுக்காக அம்மாவை வந்து ஓல்டேஜ் ஹோமில் விட்டுட்டு நீ இருன்னு சொல்லலை, உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாகன்னு இருக்கு. ஸோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நான் கனத்தை கொடுப்பேன், உன்னையும் அன்பு செலுத்துவேன் அப்படின்னு அவன் அவளுக்கு விளக்கமாக சொல்லி கொடுத்துருக்கணும். ஒரு தாயை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் தாயை வைக்கணும், மனைவியை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் மனைவியை வைக்கணும். அதில் சேகர் தெளிவாக இருக்கணும். மனைவியை சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்கலாம் மனைவிக்காக, ஆனால் நான் கொள்கை அப்படிங்கிறப்ப சில பிரின்சிப்பில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். எங்கள் தாய் அவங்க எங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுல அவன் தாய் ரொம்ப ஸ்ட்ராங். மற்ற விஷயங்களை அவன் வந்து அவள்கிட்ட ஃப்ளெக்சிபிளாக இருந்து மற்ற விஷயங்களை அந்த அன்பு செலுத்தி அதை அவன் வந்து என்ன செஞ்சுருக்கலாம், அதை மேனேஜ் பண்ண அவன் செஞ்சுருக்கணும், கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். அதனால் சேகர் செஞ்சது தவறு, லதா தவறாக போனாலும் அவன் அவளை திருத்தி கண்டிச்சிருக்கணும். ரெண்டு பேருக்கும் இடையில நான் என்ன செய்வேன் அப்படின்னு அவன் வந்து ஒரு எஸ்கேபிச மாதிரி போகவே முடியாது. தோழியரே, உங்கள் வீட்லேயும் உங்கள் அம்மா இருக்கலாம், உங்கள் மாமியார் இருக்கலாம், ரெண்டு பேரையும் ஒன்று போல நேசித்து ஒன்று போல கனம் பண்ணுங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்றால் அதைத்தான் செய்வீங்க. ஏன்னா அவருடைய அன்பு நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது அடுத்தவங்களை நம்மை போல் நம்ம நேசிப்போம் இல்லையா? அடுத்தவங்க என்ன, நம்முடைய கணவனுடைய தாய் தானே, நேசிக்கிறதுல என்ன கஷ்டம்? அவங்கக்கிட்ட எவ்வளவு குறை இருந்தாலும் அதை பொருட்டாக நினைக்காம அவங்கள நேசித்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழலாம். சரியா, அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
உடனே எங்களுக்கு மிஸ்ட் கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்ட் கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-1228.
பொதுவா பெண்களுக்கு அவங்க திருமணத்துக்கு முன் தாயா இருந்தவங்க திருமணத்துக்கு பின்னாடி நல்ல ஒரு தோழியா மாறுறாங்க. ஆனா ஆண்களுக்கு அவங்க திருமணத்துக்கு முன் தாயா இருந்தவங்க திருமணத்துக்கு பின் பாரமா ஆயிடுறாங்க. ஏன் இந்த முரண்பாடு? இதுக்கு காரணம் பெண்களாகிய நாம தான். நம்மளோட தாயை கனம் பண்ணுவதை போல நம்மளுடைய கணவரோட தாயையும் கனம் பண்ணுவோம். ஆண்டவர் மெச்ச வாழ்வோம்.